நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. மார்ச் மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், இலங்கையில் சுமார் ஒரு வருட காலம் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பாலேந்திரன் ஜெயக்குமாரி எனும் பெண்ணுக்கு நிபந்தனையுடன் கூடிய பிணை வழங்கப்பட்டுள்ளது குறித்த விரிவான செய்திகள், அவருக்கு வழங்கப்பட்டுள்ள பிணை குறித்து செயல்பாட்டாளர்களின் கருத்துக்கள், தமிழகத்தில் தொழில்துறை விரிவாக்கத்தில் அனைத்து மாவட்டங்களும் உள்வாங்கப்பட வேண்டும் என்று வைக்கப்பட்டுள்ள பரிந்துரை, இசைத்துறைக்கான உயரிய விருதுகளில் ஒன்றான போலார் மியூசிக் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது பற்றிய தகவல்கள்,
The Polar Music Prize 2015 is awarded to percussionist Evelyn Glennie from Aberdeen, Scotland. Evelyn Glennie, who has been deaf since the age of 12, has a mission to teach...
ஆகியவையும் பின்னர் அனைவருக்கும் அறிவியலும் கேட்கலாம். முதலாவதாக செய்தி அறிக்கை.
பிபிசியின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் புனிதசீலன் பிரதீபன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
மரண தண்டனை குற்றங்களுக்கு நிறைவேற்ற விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையை பாகிஸ்தான் நீக்கியுள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் பெஷாவரில் பள்ளிக்கூடம் ஒன்றின் மீது மேற்கொள்ளப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் அநேகமான மாணவர்கள் உட்பட 150 அதிகமானோர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து பயங்கரவாத குற்றங்களில் ஈடுபட்டோருக்கு விதிக்கப்பட்டிருந்த இந்த மரண தண்டனைக்கான இடைக்கால தடையை மட்டும் நீக்கியிருந்தது. பாகிஸ்தானில் 7 மரண தண்டனை மீது இடைக்கால தடை தொடர்ந்த நிலையில், மரண தண்டனைக்கு எதிரான இறுதிக்கட்ட மேன்முறையீட்டு மனுக்கள் நிராகரிக்கப்பட்ட நிலையிலுள்ள அனைவருக்கும் விதிக்கப்பட்டிருக்கும் மரண தண்டனைகள் நிறைவேற்றப்படும் என பாகிஸ்தான் அரசு அறிவித்துள்ளது. பாகிஸ்தானில் 8,000 அதிகமானவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள நிலையில், அரசாங்கத்தின் இந்த அறிவிப்பு பொறுப்பற்றதொன்று என்று பாகிஸ்தானில் செயல்பட்டு வரும் மனித உரிமை குழுவான ஜஸ்டிஸ் ப்ரொஜெக்ட் பாகிஸ்தான் என்ற மனித உரிமை அமைப்பு அறிவித்துள்ளது.
மியான்மரில் மாணவர்கள் முன்னெடுத்த ஆர்ப்பாட்டத்தை கலைப்பதற்காக அந்நாட்டு கலவர தடுப்பு காவல்துறையினர் தடியடி நடத்தியுள்ளனர். அங்கு புதிதாக கொண்டுவரப்பட்ட சட்டமானது கல்வி சுதந்திரத்தை பறிப்பதாக தெரிவித்து முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்திலேயே இவ்வாறு தடியடி நடத்தப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையிலான ஒப்பந்தம் தோல்வியடைந்ததை அடுத்து மாணவர்கள் காவல்துறையினரின் தடைகளை உடைக்க முயற்சித்தமையினால் காவல்துறையினர் மாணவர்கள் பலரை கைது செய்தனர் என நேரில் கண்டவர்கள் தெரிவித்தனர். பேரணியாக தலைநகர் யாங்கோங் நோக்கி சென்ற சுமார் 150 மாணவர்கள் நாட்டின் மத்திய நகரான லெட்பனில் கடந்த ஒரு வாரமாக கலவர தடுப்பு காவலர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டனர். புதிய கல்வி சட்டத்திற்கு எதிரான தமது ஆர்ப்பாட்ட பயணத்தை மாணவர்கள் மண்டலேயாவிலிருந்து கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னர் துவங்கினர்.
அர்ஜென்டினாவில் 2 ஹெலிகாப்டர்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்ட சம்பவத்தில் பிரான்சின் முன்னணி விளையாட்டு நட்சத்திரங்கள் 3 உட்பட பிரெஞ்சு பிரஜைகள் 8 உயிரிழந்திருப்பது தன்னை தாழா துயரத்தில் தள்ளியிருப்பதாக பிரெஞ்சு அதிபர் தெரிவித்துள்ளார். பிரெஞ்சு வழக்கறிஞர்கள் இதைத் தொடர்ந்து விசாரணை தொடங்கியுள்ளனர். விளையாட்டுத் துறையைச் சேர்ந்த பிரமுகர்கள் பலரும் இந்த துயரச் சம்பவத்தால் அதிர்ச்சி வெளியிட்டுள்ளனர். தொலை தூரத்து இடங்களில் பிரபலங்கள் கஷ்டப்பட்டு உணவும் உறைவிடமும் தேடும் விதமான ரியாலிட்டி ஷோ நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக சென்றவர்கள் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
ஐரோப்பிய நாடுகள் பல அண்மை காலமாக பாதுகாப்பு செலவினங்களை குறைத்துள்ளமையானது விபரீத விளைவுகளை ஏற்படுத்தும் என அமெரிக்காவின் மூத்த ராஜதந்திரி ஒருவர் தெரிவித்துள்ளார். உலகைச் சூழவுள்ள அச்சுறுத்தல்கள் குறையவில்லை எனவும், அந்த பின்னணியில் இந்த செலவின குறைப்பு தொடர முடியாது எனவும், இராணுவ பங்களிப்பு பலருக்கு தேவைப்படும் எனவும் ஐநாவுக்கான அமெரிக்க தூதுவர் சமந்தா பவர் பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். நைஜீரியா, சிரியா மற்றும் ஈராக்கில் இஸ்லாமிய தீவிரவாதிகளின் அதிகரிப்பு மற்றும் யுக்ரைன் மோதல் போன்றவற்றை காட்டிய அவர் இப்பிரச்சினைகளுக்கு அரசியல் தீர்வு தேவை எனவும் வலியுறுத்தினார்.
ஆப்பிரிக்காவின் மத்திய பகுதியில் உள்ள சிறிய நாடான சாட்டில் மாணவர்கள் பல நாட்களாக தொடர்ச்சியாக வன்முறையுடன் கூடிய போராட்டங்களை முன்னெடுத்து வரும் வேளையில் அங்கு அனைத்து பள்ளிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களையும் அதிகாரிகள் மூடியுள்ளனர். அவர்கள் முன்னெடுத்த போராட்டங்கள் காரணமாக இதுவரை குறைந்தது 3 கொல்லப்பட்டுள்ளனர். எல்லா இருசக்கர வாகன ஓட்டிகளும் விபத்தை தடுக்க உதவும் தலைக்கவசத்தை அணிய வேண்டும் என்ற புதிய பாதுகாப்பு கட்டுப்பாட்டை எதிர்த்து இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன.
இந்திய தலைநகர் டெல்லியில் உள்ள சீன தூதுராலயத்திற்கு முன்னால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 100 திபேத்தியர்களை இந்திய காவல்துறையினர் கைது செய்து தடுப்பு காவலில் வைத்துள்ளனர். சீன ஆட்சிக்கு எதிராக திபெத்தில் நடைபெற்ற கிளர்ச்சி தோல்வியில் முடிந்ததன் 56வது நினைவு தினத்தையொட்டி திபெத்திய கொடியின் வர்ணங்களில் உடலில் பூசிய ஆண்களும் பெண்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சுமார் ஓராண்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த பாலேந்திரன் ஜெயக்குமார் என்ற செயல்பாட்டாளர் இன்று நிபந்தனையுடன் கூடிய பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து கொழும்பிலிருந்து பிபிசியின் கே எஸ் உதயகுமார்.
பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 362 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த மனித உரிமை செயற்பாட்டாளர் பாலேந்திரன் ஜெயக்குமாரி உட்பட 8 சந்தேக நபர்களை நிபந்தனையுடன் கூடிய பிணையின் கீழ் விடுதலை செய்யுமாறு கொழும்பு மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. வழக்கு அழைக்கப்பட்ட போது கருத்துக்களை தெரிவித்த பயங்கரவாத தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் ஜெயக்குமாரி உட்பட சந்தேக நபர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வது சம்பந்தமாக இறுதி தீர்மானம் எடுக்கும் வரை அவர்களை பிணையின் கீழ் விடுதலை செய்வது சம்பந்தமாக சட்டமா அதிபர் இணக்கம் தெரிவித்துள்ளதாக அறிவித்தனர். இதன்படி ஜெயக்குமாரி உட்பட சந்தேக நபர்கள் தலா 2,00,000 ரூபாய் சரீர பிணையின் கீழ் விடுதலை செய்வதற்கு நீதிபதி உத்தரவிட்டதாக எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் கே எஸ் ரத்னவேல் தெரிவித்தார்.
குமாரி அவர்களும் பத்மாவதி என்ற இன்னொரு நபரும் வேறு பல சந்தேக நபர்களும் பிணையில் விடுவிக்கப்பட்டார்கள். எங்களுடைய கோரிக்கை இவர்களை முற்றும் முழுமையாக வழக்கிலிருந்து விடுவிப்பதுதான். எனினும் அவருடைய ஏதோ காரணங்களுக்காக சில நிபந்தனையுடன் பிணையில் விடுத்து விடுவித்திருக்கிறார்கள். இதுவே எங்களுக்கு ஒரு வெற்றி என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் இதுவரை இப்ப கடந்த கால அரசாங்கத்தில் என்றால் இதை நேத்தும் பார்க்க முடியாது. எனினும் பலவிதமான அழுத்தங்களுக்கு மத்தியில் சர்வதேச உள்ளக அழுத்தங்களுக்கு மத்தியில் இந்த வெற்றி கிடைத்திருக்கிறது. எனவே அரசியல் கைதிகளுக்காக எங்களுடைய போராட்டம் தொடரும்.
ஜெயக்குமாரி உட்பட சந்தேக நபர்களின் வெளிநாட்டு பயணங்களை முழுமையாக தடை செய்த நீதிமன்றம் அவர்கள் எதிர்வரும் ஜூலை மாதம் 7 தேதி மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டுமென்றும் உத்தரவிட்டது. பிணையின் கீழ் விடுதலை செய்யப்பட்ட ஜெயக்குமாரியை நீதிமன்றத்துக்கு வெளியே கூடியிருந்தோர் உற்சாகமாக வரவேற்றனர். அதன் பின்பு ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்தார் பாலேந்திரன் ஜெயக்குமாரி. இதேவேளை தடுத்து வைக்கப்பட்டிருந்த பாலேந்திரன் ஜெயக்குமாரியை விடுதலை செய்யுமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தும் அமைதி போராட்டம் ஒன்று இன்று காலை கொழும்பு நீதிமன்ற வளாகம் முன் நடைபெற்றது. அங்கு உரையாற்றிய மனித உரிமை செயற்பாட்டாளர் நளினி ரத்னராஜா, ஜெயக்குமாரி மாத்திரமல்ல ஏனைய அரசியல் கைதிகளையும் உடனடியாக விடுதலை செய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார்.
அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். அவர்கள் தொடர்ந்து இருந்த காலம் போதுமானது. முக்கியமாக இதில் ஒன்றை கூற வேண்டும். யுத்தத்தால் பாதிக்கப்பட்டது, இறந்து போனது, காணாமல் போனது அல்லது சிறையில் இருப்பது கூடிய பெரும்பான்மையானவர்கள் ஆண்களாக இருந்த போதும் அந்த படுக்களையும் அந்த கஷ்டங்களையும் சுமந்து கொண்டிருப்பவர்கள் இன்று பெண்களாகத்தான் இருக்கின்றார்கள். அதுவும் இப்படியான சம்பவங்கள் ஜெயக்குமாரியை போன்று பல பெண்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது யுத்தம் முடிந்தாலும் பெண்களை நிழல் போல் தொடரும் இந்த யுத்தத்தின் வடு என்று நான் சொல்லலாம்.
விடுதலை புலிகள் அமைப்பை மீண்டும் கட்டி எழுப்பதற்காக தலைமை தாங்கியதாக கூறப்படும் கோபி எனும் சந்தேக நபருக்கு ஆதரவளித்ததாக குற்றச்சாட்டின் கீழ் ஜெயக்குமாரி உட்பட ஏனைய சந்தேக நபர்கள் கடந்த வருடம் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர்.
கொழும்பிலிருந்து பிபிசியின் கே எஸ் உதயகுமார். ஜெயக்குமாரி நிபந்தனையுடன் கூடிய பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் அதை மிகுந்த எச்சரிக்கையுடனேயே செயல்பாட்டாளர்கள் வரவேற்றுள்ளனர் என்று கூறுகின்றார் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையிலும் சர்வதேச அளவிலும் மனித உரிமை அமைப்புகள் மற்றும் மனித உரிமை செயற்பாட்டாளர்களின் கவனத்தை பெரிதும் ஈர்த்திருந்த பாலேந்திரன் ஜெயக்குமாரி அவர்கள் சுமார் ஒரு வருட காலம் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததன் பின்னர் இன்று புனேயில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். பயங்கரவாத மீளுருவாக்கத்திற்கு துணையாக இருந்து செயற்பட்டார் என்ற சந்தேகத்தின் பேரில் முன்னைய ஆட்சியாளர்களினால் இவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இவருக்கு புனை வழங்கப்பட்டிருப்பதை பலரும் வரவேற்றிருக்கின்றனர். ஆயினும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வழக்கு விசாரணைகள் இன்றி இன்னும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பல தாய்மார்கள் மற்றும் பெண்களின் விடுதலைக்காக தொடர்ந்து போராட வேண்டியிருப்பதாகவும், ஆட்சி மாற்றத்தின் பின்னரும் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாமல் செய்ய வேண்டியிருப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். இந்த நிலையில் ஜெயக்குமாரியின் விடுதலைக்காக பல போராட்டங்களில் முன்னின்று செயற்பட்டிருந்தவர்களில் ஒருவரும் பெண்கள் செயற்பாட்டு வலையமைப்பின் முக்கியஸ்தருமாகிய ஸ்ரீன் சரூர் அவர்களை தொடர்பு கொண்டு ஜெயக்குமாரி பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருப்பது குறித்து என்ன கருதுகின்றீர்கள் என கேட்டேன்.
இன்னும் அவ பிணையில தான் விட்டுருக்கிறாங்க. ஒரு மாசத்துக்கு ஒரு அவ போலீஸ்ல திருப்பி ரிப்போர்ட் பண்ணணும். அவ மாதிரி நிறைய பெண்கள் இன்னும் உள்ள இருக்கிறாங்க அரசியல் கைதிகளாக. அவங்களையும் நாங்க வரியால கொண்டு வரணும். பல காலமாக தொடர்ந்து பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்குள்ள தடுத்து வைக்கப்பட்டு இதுவரைக்கும் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணாமையும் நிறைய பேர் இருக்கிறாங்க. சோ இது வந்து நான் சொல்லுவேன், ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான் சொல்லுவேன். இது இப்பதான் ஒரு சின்ன விஷயம் ஒன்று நடந்திருக்குது. ஜெயக்குமாரி மாதிரி காணாமல் போன ஆட்களை தேடிக்கொண்டிருக்கிற குடும்பங்களுக்கும் அது தொடர்பாக வேலை செய்யற செயல்வாதிகளுக்கும் இது ஒரு ஆக்சிஜன் மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். நான் இந்த கால பகுதியில ஏதோ ஒரு விதத்துல ஒரு தளம் கிடைச்சிருக்கு எல்லாருக்கும்.
ஜெயக்குமாரி கைது செய்யப்பட்ட காலத்துல எத்தனை பேர் கைது செய்யப்பட்டார்கள் என்ற விவரம் கூட தெரியாத வகையில பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் படையினர் கைது செய்திருந்தாங்க. அப்படி கைது செய்யப்பட்டிருந்தவர்களில் 13 பேர் தொடர்பாகத்தான் இன்றைக்கு வழக்கு விசாரணை நடந்தது. அதுல 8 பேருக்கு மாத்திரம் பணம் கொடுத்திருக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த மாதிரி கைது செய்யப்பட்டவர்களில் ஒரு குடும்பமும் கூட கைது செய்யப்பட்டிருந்ததே.
உண்மையாகவே இந்த ஒரு குடும்பத்தையே கைது செய்தது ஒரு பாரமான விஷயம். நாங்க ஜெயக்குமாரிய பத்தி கதைக கொள்ளையும் அந்த விபூஷிகா தனிமைப்படுத்தப்பட்டது. அவ ஒரு சின்ன பிள்ளை, அவையும் ஒரு நாள் தடுத்து வைக்கப்படப்பட்ட ஒரு ஆளா தான் காணப்பட்டா. அது மாதிரி நாங்க பார்த்திருக்கிறோம். இப்ப பிரெக்னன்டான ஒரு பெண்ணையும் அதே மாதிரி இன்னொரு தங்கச்சிய அரெஸ்ட் பண்ணி அதுக்கு பிறகு அவ சித்த சுவாதீனம் இல்லாமல் போன நிலையிலையும் காணப்பட்டதையும் எங்களால காண முடிஞ்சது. இந்த கோபி அப்பண்ட சர்ச்சுக்கு கீழ நிறைய பெண்களை, இப்ப தாய்மாரையும் தாய்மாரோட சேர்ந்த பிள்ளைகளையும் பயங்கரவாத சட்டத்துக்கு கீழ தடுத்து வச்சது உண்மைதான். அது பிள்ளையான காரியம். சின்ன பிள்ளையிலே பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ கொண்டு போய் வைக்கிறாங்க என்று சொன்னால் நல்லாட்சியை பத்தி கதைச்சு கொண்டிருக்கிற இந்த அரசாங்கம் இந்த சட்டத்துக்கு கீழ யாரையும் கைது செய்யலாம், ஒரு காரண காரியமும் இல்லாமல் கைது செய்து தடுத்து வைக்கக்கூடிய ஒரு நிலைமையே இந்த சட்டம் இருக்கிறபடியால இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை இல்லாம ஆக்கணும் இலங்கையில. ஜெயக்குமாரிய வழியில கொண்டிட்டோம்னு சொல்லி நாங்க ஓய்ந்து இருக்க இயலாது. நாங்க அவங்க எப்படி தன் ஒரு சாதாரண நார்மல் லைஃபுக்கு அந்த தாயும் பிள்ளையும் போகணும்ன்றத கவனமாக பார்க்க வேண்டும்.
இப்ப அவங்க ரெண்டு பேரும் எப்ப ஒன்று சேருவாங்க? உடனடியாக சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கா? தாய் மகளும்
தாய் வழியால வந்த பிறகு தாய் இப்ப சட்ட ரீதியாக கிளிநொச்சி மெஜிஸ்ட்ரேட்டுக்கு தான் வழியால வந்ததை அறிவிச்சு அந்த மகளை தன்னோட சேர்க்க சொல்லி கேட்க வேண்டும். அதுக்கு பிறகு கிளிநொச்சி மெஜிஸ்ட்ரேட் விபூஷிக்கா இருக்கிற அநாதை விடுதிக்கு அறிவித்தல் கொடுத்து பிள்ளையை தாயிடம் சேர்ப்பாங்க
என்றார் பெண்கள் செயற்பாட்டு வலையமைப்பின் முக்கியஸ்தராகிய ஸ்ரீன் சரூர் அவர்கள்.
செய்தி குறிப்பை வழங்கியவர் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கையின் கிழக்கே பெருமளவில் விளை நிலங்கள் நச்சுத்தன்மை கொண்டதாக மாறியுள்ளன என்று மாகாண விவசாய அமைச்சர் கூறியுள்ளார். இதுகுறித்து அங்கிருந்து பிபிசியின் செய்தியாளர் சாந்தி செல்லதுரை வழங்கும் ஒரு செய்திக்குறிப்பு.
உணவுப் பொருட்களில் ரசாயன பயன்பாடு அதிகரிப்பு காரணமாக மக்கள் நஞ்சு கலந்த உணவுகளையே உட்கொள்ள வேண்டி இருப்பதாக கிழக்கு மாகாண விவசாய அமைச்சர் கே துரை ராஜசிங்கம் கவலை வெளியிட்டுள்ளார்.
இந்த ரசாயன பொருட்கள் பாவனை தொடர்பான முறையான பின்பற்றல்களை விவசாயிகள் பின்பற்றாமைதான் இதற்கான காரணம் எனக்கு கூட சொல்லலாமோ என்று தோன்றுகின்றது. அநேகமாக எல்லா விதமான மரக்கறிகளும் நடைமுறை காரணமாக நஞ்சு கலந்தையாகத்தான் இருக்கின்றன. கத்தை, பீக்கங்காய், பாகற்காய், சுரக்காய், பூசணிக்காய் போன்ற காய் வகைகள் மட்டும்தான் இந்த ரசாயன மருந்துகளில் இருந்து தப்பி இருப்பதாக சொல்லலாம். தென்னைக்கு கூட கூடுதலாக காய்க்க வேண்டும் என்பதற்காக சில ரசாயன பொருட்களை அவர்கள் வேரிலே தாட்டு விடுவதாக கூட சொல்லப்படுகின்றது. அவ்வாறு செய்கின்ற பொழுது தேங்காய் கூட இப்பொழுது நச்சு அழுத்தம் கலந்ததாகத்தான் இருக்கின்றது என்றார்கள். இன்னும் அறுவடை செய்ததற்கு பிறகு கூட பருப்பு பயறு போன்ற பொருட்களை கூட அவை பாதுகாப்பாக நீண்ட நாட்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக அங்கும் ரசாயன பதார்த்தங்கள் காணப்படுகின்றன. இந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் வியாபார நோக்கத்தின் காரணமாக ரசாயன பதார்த்தங்கள் கலந்து கூடக்கூடிய நாங்கள் நச்சு பதார்த்தங்களையே உண்ண வேண்டியவர்களாக இருக்கின்றோம்
என்று தெரிவித்த அவர், இந்த விடயம் தமது அமைச்சர் நோக்கும் பெரும் சவால் என்று கூறுகிறார்.
இது தொடர்பாக நிபுணத்துவ உதவிகள் நாங்கள் கேட்க வேண்டி இருக்கின்றது. இந்தியாவினுடைய வேளாண் துறை தொடர்பாகவும் அவர்களோடும் நாங்கள் இது தொடர்பாக கலந்துரையாடி நல்ல வழியை காண வேண்டிய அவசியம் இருக்கின்றது
என்று கூறிய அவரிடம், இது தேசிய மட்ட பிரச்சனை அல்லவா என சுட்டிக்காட்டிய போது,
வழக்கமாக மாகாண அரசாங்கம் தேசிய அரசாங்கம் என்பதை எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று தீவு தன்மையிலே ஒன்றொன்று பிரிந்து நடப்பவை அல்ல. மாகாண விவசாயத்துறை மத்திய விவசாயத்துறையோடு அணுகி இது சம்பந்தமான விடயங்களை நாங்கள் சொல்லலாம். விவசாய அமைச்சர்கள் இது ஒரு முக்கியமான விடயம் என்பதனால் எல்லா மாகாணத்திலும் இருக்கின்ற விவசாய அமைச்சர்களே இது தொடர்பாக ஒரு கலந்துரையாடலை நடத்தலாம், நடத்தி தேசிய மட்டத்துக்கு இதனை எடுத்துச் செல்ல முடியும். ஆகவே தேசிய மட்டத்துக்கு மாகாண சபைகளில் இருந்து இதனை எடுத்துச் செல்ல முடியும் என்பதனால் இது மாகாண மட்டத்துக்கு உரிய விடயம் என்றும் நாங்கள் இன்னும் சாதிக்க முடியாது என்றும் நாங்கள் கருதி கொள்ள முடியாது என்று நான் நினைக்கிறேன்
என்று பதிலளித்தார் கிழக்கு மாகாண விவசாய அமைச்சர் கே துரைராஜசிங்கம்.
இலங்கையின் கிழக்கிலிருந்து பிபிசியின் செய்தியாளர் சாந்தி செல்லதுரை. செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சியை மேலும் முன்னெடுக்க இந்திய தொழிற்துறை சம்மேளனமான சிஐஐயின் தமிழக பிரிவு அறிக்கை ஒன்றை தயார் செய்துள்ளது. இது குறித்த தகவல்களை தருகின்றார் சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் முரளிதரன்.
தமிழ்நாட்டில் செய்யப்படும் பெரும்பாலான முதலீடுகள் சென்னையின் சுற்றுப்புறங்களிலேயே செய்யப்படும் நிலையில், பிற மாவட்டங்களிலும் முதலீடுகளை ஈர்க்க தொழிற்சூழலை மேம்படுத்த மாநில அரசும் மாவட்ட நிர்வாகமும் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து சிஐஐ எனப்படும் கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸின் தமிழக பிரிவு ஒரு அறிக்கையை தயாரித்துள்ளது. மதுரை, ஈரோடு, கரூர், திருப்பூர், சேலம், கோயம்புத்தூர், திருச்சி, தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய 9 மாவட்டங்களை எடுத்துக்கொண்டு அங்கே தொழிற்சூழலை மேம்படுத்த செய்ய வேண்டிய பணிகளை சுட்டிக்காட்டியிருக்கிறது சிஐஐ. கோவை, மதுரை, கோவை சென்னையை இணைக்கும் வகையிலான அதிவேக ரயில், விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வது, உள்ளூரில் பொது போக்குவரத்தை மேம்படுத்துவது, பல தொழிற்பயிற்சி மையங்களை உருவாக்குவது போன்றவை பட்டியலிடப்பட்டிருக்கின்றன. மதுரையில் விமான நிலைய விரிவாக்கம், சென்னை மதுரை கன்னியாகுமரி அதிவேக ரயில் சேவை, மதுரை தூத்துக்குடி தொழிற்பாதை, மதுரையை ஒரு சுற்றுலா மையமாக உருவாக்குதல் ஆகியவற்றை சிஐஐ பரிந்துரைத்துள்ளது. ஒரு மாவட்டத்தை மேம்படுத்த அரசு நினைத்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதை சம்பந்தப்பட்ட அனைவரிடமும் பேசி இந்த அறிக்கையை உருவாக்கியிருப்பதாக சிஐஐ அமைப்பின் தமிழ்நாடு பிரிவின் தலைவரும் செயின்ட் கோபை நிறுவனத்தின் இந்திய நடவடிக்கை பிரிவின் இயக்குநருமான ஐசனோவர் பிபிசி தமிழோசையிடம் தெரிவித்தார்.
ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் எது முக்கியம் அப்படிங்கறத லிஸ்ட் அவுட் பண்ணி அங்க இருக்கிற ஸ்டேக் ஹோல்டர்ஸ்கிட்ட பேசி இந்த ரிப்போர்ட்டை தயார் பண்ணியிருக்கோம். இது பண்ணும்போது நாங்க வந்து அங்க எல்லா ஸ்டேக் ஹோல்டரோடையும் பேசியிருக்கோம். சோ இதுல முக்காவாசி தமிழ்நாடு முழுக்க எல்லாமே கவர் ஆயிடுங்க. பட் இப்ப அடுத்த பாக்கி விட்டு போன டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கும் இப்ப வந்துட்டு எங்களை கவர்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க சில ஏரியா, நாங்க அதையும் எடுத்து பண்ணலாம் இருக்கோம். பிகாஸ் எங்களுக்கும் வந்து சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அங்கெல்லாம் டெவலப்மெண்ட் வேணும் நமக்கு. சோ அதெல்லாம் நாங்க வச்சுட்டுதான் முதலீட்டுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கறத நாங்க இந்த இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ல கொண்டு வந்திருக்கோம்.
இந்த அறிக்கையை விரைவிலேயே தமிழக அரசிடம் ஒப்படைக்க போவதாகவும், இந்த அறிக்கையில் உள்ள விஷயங்களை அரசும் மனதில் கொள்ளும் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் தெரிவிக்கிறார் ஐசனோவர்.
எங்களுக்கு நாங்க பாசிட்டிவா இருக்கோங்க. நல்ல ஒரு இது முயற்சி நாங்க எடுத்ததுனால கவர்மெண்ட்லயும் இது வந்து நிச்சயமா எடுத்துப்பாங்க. ஏன்னா இது விஷன் 2023 இருக்கு இல்லைங்களா, அந்த டாக்குமெண்டோட கூட இது சேர்ந்து போகும்.
சாலைகள், மின்சாரம், தொழிற்சாலைக்கான நிலம், போக்குவரத்து ஆகியவற்றில் மட்டும் கவனம் செலுத்தாமல் அந்நகரங்களில் வசிக்கும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கென சுகாதாரம், சுற்றுச்சூழல் குறித்த விஷயங்களையும் சிஐஐ இந்த அறிக்கையில் பட்டியலிட்டுள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை சமீப காலமாக முதலீடுகளை ஈர்ப்பதில் பின்தங்கி இருப்பதாக சொல்லப்படுவது உண்மையில்லை என்கிறார் ஐசனோவர்.
பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய நடந்திருக்கு சென்னையிலும். இப்போ இந்த லாஸ்ட் 2-3 வருஷமா தோ கொஞ்சம் பின்தங்கி இருக்குன்னு நம்ம நிச்சயமா சொல்ல முடியாது. பிகாஸ் ஆல் இண்டியா லெவல்ல பார்த்தாலே குரோத் கொஞ்சம் குறைச்சலா இருந்தது இந்தியால. அந்த அளவுல பார்க்கும்போது தமிழ்நாடு ரொம்ப பின்தங்கி போலங்க.
சிஐஐ தயாரித்திருக்கும் இந்த விரிவான அறிக்கையில் ஒவ்வொரு மாவட்டத்தின் பலம், பலவீனம், வாய்ப்பு, அச்சுறுத்தல் ஆகியவை பட்டியலிடப்பட்டுள்ளன.
சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் முரளிதரன். இசைத்துறையில் உலக அளவில் முன்னணி விருதுகளில் ஒன்றான போலார் இசை விருதுகள் இந்த ஆண்டு 2 பெண்களுக்கு கூட்டாக வழங்கப்படுகிறது. ஸ்காட்லாந்தை சேர்ந்த எவ்லின் கிளெனி மற்றும் அமெரிக்காவின் எமிலோ ஹாரிஸ் ஆகியோர் இந்த ஆண்டுக்கான விருதை பெறுகிறார்கள். இருவருக்கும் இந்த விருது எதிர்வரும் ஜூன் மாதம் ஸ்டாக்ஹோம் நகரில் ஸ்வீடிஷ் அரசரால் இது வழங்கப்படும். பாப் டிலன், சக் பெரி, ஜானி மிட்சல், டிசி கிலஸ்பி போன்றோர் பல பிரபலங்கள் இந்த விருதை பெற்றுள்ளார்கள். இது குறித்த ஒரு செய்திக்குறிப்பு தயாரித்து வழங்குகின்றார் பிரதீபன் புனிதசீலன்.
The Polar Music Prize 2015 is awarded to percussionist Evelyn Glennie from Aberdeen, Scotland. Evelyn Glennie, who has been deaf since the age of 12.
உலக அளவில் இசைத்துறையில் நோபல் பரிசு என்று கருதப்படும் போலார் மியூசிக் விருதுகள் இந்த ஆண்டு இரண்டு பெண்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஸ்காட்லாந்தின் பிரபல தாள வாத்திய கலைஞரான டேம் எவ்லின் கிளெனி மற்றும் அமெரிக்காவின் நாட்டுப்புற இசைக்கலைஞர் எமிலோ ஹாரிஸ் ஆகியோரே இந்த ஆண்டுக்கான விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இதில் எவ்லின் கிளெனி முழுமையாக இல்லாதுவிட்டாலும் பெருமளவிற்கு கேட்கும் திறனை இழந்தவர் என்பதும், அப்படிப்பட்ட ஒருவருக்கு இந்த விருது வழங்கப்படுவது இதுவே முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது. எவலின் தனது 12 வயது முதல் கேட்கும் திறனை இழந்திருந்தார் என்பதுடன், இசைக்காக வழங்கப்படும் இந்த உயரிய விருதை அவர் பெறுகின்றவை அனைவரையும் பெரும் மகிழ்ச்சி அடைய செய்துள்ளதுடன் ஏனைய கலைஞர்களுக்கு அது ஊக்கமளிப்பதாகவும் உள்ளது என்று விருது வழங்கும் குழுவினர் கூறுகின்றனர். தாளவாத்தியத்தில் இசையில் உலக அளவில் தனக்கென்று ஒரு இடத்தை பெற்றுள்ளார் எவலின் கிளெனி.
I'm still a child as regards to music. My first ever drum when I was 12 years old, which my parents gave me as a Christmas present.
இசையை பொறுத்தவரையில் நான் இன்னும் ஒரு சிறுமியே. எனது முதலாவது ட்ரம்மை எனது 12 வயதில் கிறிஸ்துமஸ் திருநாள் பரிசாக பெற்றோர் எனக்கு அளித்தனர். சிறு வயதிலிருந்து எனது எண்ணமே இசையரங்கில் தனியான தனித்துவமான ஒரு தாழ்வாதிய கலைஞராக வர வேண்டும் என்பதே. அதாவது, எப்படி தனியாக ஒருவர் பியானோவோ அல்லது வயலினோ வாசிக்கிறாரோ, அதே போல தனியாக தாளவாதியம் வாசிக்க வேண்டும் என்பதே எனது ஆர்வமாக இருந்தது.
You know that there's so much to explore in the world of percussion. Profound deafness means that you do have residual hearing. And in my case, I can hear high frequencies well, but I miss the mid and low.
தாளவாதியங்களில் ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டியது ஏராளமாக உள்ளன. கேட்கும் திறனில் குறைபாடுகள் இருந்தாலும் என்னால் சில ஒலி அலைகளை கேட்டு உணர முடியும். குறிப்பாக உயர்ந்த அளவுக்கு ஒலி அளவுகளை கொண்ட ஒலி அலைகளை ஓரளவுக்கு என்னால் கேட்டு உணர முடியும். ஆனால் மத்திய அளவோ அல்லது குறைந்த அதிர்வுகளை கொண்ட ஒலிகளை என்னால் கேட்க முடியாது. ஒலியின் அதிர்வுகளை முழுமையாக என்னால் கேட்க முடியாததால் ஒலியின் தாக்கம் எனக்கு புரியும். ஆனால் அந்த ஒலியுடன் இணைந்து அதை ரசித்து முழுமையான ஒரு இசை பயணத்தை என்னால் முன்னெடுக்க முடியாத ஒரு சூழல் உள்ளது. எனவே இசையை கேட்பதை விட அதை உணர்வதே முக்கியம் என 12 வயதில் எனது இசையாசிரியர் கூறியதை நான் இன்னும் நினைவில் வைத்துள்ளேன். இசை என்பது காதுடன் மட்டும் தொடர்புடையது அல்ல, அது முழு உடலுடனும் தொடர்புடையது என்பதை நான் புரிந்து கொண்டுள்ளேன்.
தாளவாத்தியங்கள் இசைப்பதை முழு நேர தொழிலாக ஆரம்பிக்கும் போது அதற்கான வாய்ப்புகள் மிக எளிதாகவே காணப்பட்டதாக கூறிய 50 வயதை எட்டிய எவலின், இந்த அங்கீகாரம் தமக்கு வாய்ப்புகளை மெம்மேலும் பெருக்கி கொடுக்கும் என நம்பிக்கை வெளியிட்டார். 30 அதிகமான இருவட்டுகளை வெளியிட்ட எவலின் 3 முறைகள் கிராமிஸ் விருதுகளை வென்றுள்ளார். லண்டனில் 2012 நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டிகளின் தொடக்க விழாவில் எவலின் தனிநபராக தாளவாத்திய இசை கச்சேரி செய்து முழு உலகின் கவனத்தையும் தன்வசம் ஈர்த்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இவருடன் கூட்டாக இந்த ஆண்டிற்கான போலார் இசை விருதை வென்றுள்ள எமிலோ ஹாரிஸ் கிராமிஸ் விருதுகளை 12 தடவைகள் வென்றுள்ளார். 1992 முதல் இசைக்காக வழங்கப்பட்டு வரும் போலார் இசை விருதுகள் பாரம்பரிய இசைக்காக மட்டுமல்லாமல் பல வகைகளில் இசைத்துறையில் கட்டுடைப்புகளை செய்தவர்களுக்கும் தனித்துவமான வகையில் சாதனை படைத்தவர்களுக்கும் ஆண்டுதோறும் வழங்கப்படுகிறது.
ஸ்காட்லாண்டைச் சேர்ந்த எவலின் கிளெனிக்கு இந்த ஆண்டுக்கான போலார் மியூசிக் விருது வழங்கப்பட்டுள்ளது குறித்த செய்திக்குறிப்பை வழங்கியவர் பிரதீபன் புனிதசீலன். ஸ்வீடிஷ் இசைக்குழுவான அபாவின் மேலாளராக இருந்த ஸ்டிக் ஆண்டர்சன் போலார் வருடாந்திர இசைக்குழுவை இசை விருதை உருவாக்கியிருந்தார். அடுத்ததாக அனைவருக்கும் அறிவியல் தயாரித்து வழங்குகிறார் எல்ஆர் ஜெகதீசன்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் முதலில் சூரிய ஒளியால் இயங்கும் விமானம் குறித்த செய்தியை பார்க்கலாம். சூரிய ஒளியால் இயங்கும் விமானம் ஒன்று உலகை சுற்றி வரும் சாதனை முயற்சியை நேற்று திங்கட்கிழமை அபுதாபியிலிருந்து தொடங்கியிருக்கிறது. சோலார் இம்பல்ஸ் 2 என்று அழைக்கப்படும் அந்த விமானம் ஒமானின் தலைநகர் மஸ்கட்டில் நேற்றிரவு வெற்றிகரமாக தரையிறங்கியது. அங்கிருந்து இன்று செவ்வாய்க்கிழமை காலை தனது இரண்டாம் கட்ட பயணத்தை துவங்கியிருக்கிறது. அரேபிய கடல் மீது பறந்து சென்று இந்தியாவின் அகமதாபாத்தில் இந்த விமானம் அடுத்ததாக தரையிறங்கும். சூரிய ஒளி மின்சாரத்தை முன்னெடுக்க வலியுறுத்தும் மிக முக்கிய முயற்சியான இந்த விமான பயணம் குறித்து பிபிசியின் ஜோனத்தன் அமோஸின் செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் சங்கீதா ராஜன்.
சூரிய ஒளியால் இயங்கும் விமானம் ஒன்று உலகை சுற்றி வரும் சாதனை முயற்சியை அபுதாபியிலிருந்து தொடங்கியுள்ளது. அடுத்த 5 மாதங்களில் அனைத்து கண்டங்களுக்கும் பயணிக்க உள்ள இந்த விமானம் பசிபிக் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல்களையும் கடக்க உள்ளது. இந்த விமானத்தில் ஒரே ஒரு விமான ஓட்டுநருக்குத்தான் இடம் உள்ளது. சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ஆண்ட்ரே போஷ்பக் விமான ஓட்டுநராக தொடங்கியுள்ள இந்த பயணத்தின் இரண்டாம் கட்டத்தில் பர்ட்ராண்ட் பிகார்ட் விமான ஓட்டுநராக பயணிப்பார். ஓய்வுக்காகவும் பராமரிப்பு நடவடிக்கைகளுக்காகவும் உலகின் பல நாடுகளில் நிறுத்தப்படும் இந்த விமானம் அப்பகுதிகளில் தூய்மையான தொழில்நுட்பங்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்குடன் பயணிக்கிறது. விமானத்தின் பயண விவரங்கள் இணையத்தில் பிரசுரிக்கப்படுகிறது. 2050 ஆண்டிற்குள் உலக மின்சாரத்திற்கு பெருமளவிலான மூல ஆதாரமாக சூரிய சக்தியே திகழும் என்று அறிக்கைகள் கூறும் நிலையில் தொழில்நுட்ப வரலாற்றில் ஒரு பெரிய முன்னேற்றமாக இது பார்க்கப்படுகிறது. கடந்த சில ஆண்டுகளில் சூரிய மின் பேனல்களின் விலை 70% வீழ்ச்சியை கண்டுள்ளது. இந்த தசாப்தத்தில் அதன் விலை மேலும் பாதி அளவுக்கு சரிவை காணும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவில் சூரிய சக்தி நிறுவனங்களில் பணிபுரிபவர்களின் எண்ணிக்கை நிலக்கரி ஆற்றல் நிறுவனங்களில் பணிபுரிபவர்களை விட அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரிட்டனில் அடுத்த 18 மாதங்களில் காற்று மூலமான மின்சக்தி துறைக்கு போட்டியாக சூரிய சக்தி துறை இருக்கும் என்றும் விரைவில் அது எரிவாயு துறையுடனும் போட்டியிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காலநிலை மாற்றத்திற்கு எதிரான போராட்டத்தில் சூரிய சக்தி ஒரு பெரிய உதவியாக இருக்கும் என்று கருதப்பட்டாலும் அது போதுமானதாக அமையாது என்று விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். இதற்கு முன்னர் இதுபோன்ற சூரிய சக்தியால் இயங்கும் விமான முயற்சிகள் வெற்றி பெற்றிருந்தாலும் உலகை சுற்றி வர எடுக்கப்பட்டுள்ள இந்த முயற்சி வியக்கத்தக்க முயற்சியாகவும் கடினமான முயற்சியாகவும் பார்க்கப்படுகிறது. சோலார் இம்பல்ஸ் 1 விமானத்தை விட சோலார் இம்பல்ஸ் 2 விமானம் அளவில் பெரியதாகவும் மேம்படுத்தப்பட்டதாகவும் உள்ளது. இதில் பொருத்தப்பட்டுள்ள சக்தி நிறைந்த லித்தியம் அயன் பேட்டரிகள் அந்த விமானம் இரவு நேரத்திலும் பறக்க பயன்படுகிறது. பசிபிக் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல்களை கடக்கும் இருட்டு நேரத்தில் அது உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உலகை சுற்றி வரும் சோலார் இம்பல்ஸ் 2 விமானத்தின் இந்த பயணம் காலநிலை சரியாக அமைந்தால் சாத்தியமாகும் என்று கணினி கணிப்புகள் தெரிவிக்கின்றன. எனினும் நிஜத்தில் உலகை சுற்றி வரும் சாதனை முயற்சி வெற்றியடைகிறதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.
பிபிசியின் ஜோனத்தன் அமோஸின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் சங்கீதா ராஜன். அடுத்து ஆதி மனிதன் தொடர்புடைய செய்தி ஒன்று. இதுவரை காலமும் அகழ்வாராய்ச்சியாளர்களுக்கு கிடைத்த சான்றுகளின் அடிப்படையில் மனிதர்கள் சுமார் 24 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றினார்கள் என்று கணக்கிட்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த கணக்கை தற்பொழுது 4 லட்சம் ஆண்டுகள் பின்னுக்கு தள்ளியிருக்கிறது எத்தியோப்பியாவில் கண்டெடுக்கப்பட்டிருக்கும் புதிய தாடை எலும்பு ஒன்று. அதாவது இந்த புதிய தாடை எலும்பின் அடிப்படையில் கணக்கிடும்பொழுது மனித இனம் சுமார் 28 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றியிருக்கக்கூடும் என்று தற்போது ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். இதுகுறித்து பிபிசியின் வல்லப் கோஷின் செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் விமல் சொக்கநாதன்.
மிக மிக பண்டைய புராதன மனிதன் ஒருவனின் தாடை எலும்பு என்று கருதப்படும் எலும்பொன்றை எத்தியோப்பியாவில் விஞ்ஞானிகள் அகழ்ந்தெடுத்திருக்கிறார்கள். இது 2.8 மில்லியன் ஆண்டுகால பகுதியை சேர்ந்தது என்று விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். மனித இனம் தோன்றிய காலப்பகுதி என்று இதுவரை ஆய்வாளர்களால் கணிக்கப்பட்டிருந்த காலத்தை விட இது 4 லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தியது என்று இப்போது தெரிய வந்திருக்கிறது. மரங்களில் வாழ்ந்து வந்த மனித இனம் மரங்களை விட்டு கீழே இறங்கி நேராக நிமிர்ந்து 2 கால்களை மட்டும் பயன்படுத்தி நடக்க முற்பட்டமைக்கு பூமியின் தட்ப வெப்ப பருவநிலை மாற்றம் காரணமாக இருக்கலாம் என்று கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மனித இனத்தின் பரிணாம வளர்ச்சியை ஆய்வு செய்வோருக்கு இது முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு என்று அமெரிக்காவின் லாஸ் வேகஸில் நெவாடா பல்கலைக்கழக பேராசிரியர் பிரான் வில்மோ எமது பிபிசிக்கு கருத்து வெளியிட்டிருக்கிறார். இதே எத்தியோப்பிய வட்டகையில் 1974 ஆம் ஆண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட 3.2 மில்லியன் ஆண்டுகள் வயதான மனிதரை ஒத்த உருவங்களுக்கும் இந்த தாடை எலும்பு கண்டுபிடிப்புக்கும் ஒரு தொடர்பை இது விளக்குகிறது என்று பேராசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார்.
பிபிசியின் பல்லப் கோஷின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் விமல் சொக்கநாதன்.
அனைவருக்கும் அறிவியல் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் எல்ஆர் ஜெகதீசன். இனி தலைப்புச் செய்திகள்.
மியான்மரில் மாணவர்கள் முன்னெடுத்த ஆர்ப்பாட்டத்தை கலைப்பதற்காக அந்நாட்டு கலவர தடுப்பு காவல்துறையினர் தடியடி நடத்தியுள்ளனர். ஐரோப்பிய நாடுகள் பல அண்மை காலமாக பாதுகாப்பு செலவினங்களை குறைத்துள்ளமையானது விபரீத விளைவுகளை ஏற்படுத்தும் என அமெரிக்காவின் மூத்த ராஜதந்திரி ஒருவர் தெரிவித்துள்ளார். மரண தண்டனை குற்றத்தை நிறைவேற்ற விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையை பாகிஸ்தான் நீக்கியுள்ளது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். நேயர்களே, பிபிசி தமிழோசையின் இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வாரகால நிகழ்ச்சியையும் bbctamil.com எனும் நமது இணையதளத்தில் கேட்டு நீங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்தலாம். விரைவாக கருத்துக்களை தெரிவிக்க விரும்பும் நேயர்கள் உடனடியாக ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் உங்கள் கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கலாம் என்கின்ற தகவலுடன் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.